சவுக்கு வந்து பொம்பளை பொறுக்கி அவர் வந்து காசு வாங்கிட்டு பேசுவார் அப்படின்ற ஒரு கேம்பெயின் நடக்குது. அதே நேரத்தில் ஃபேஸ்புக்கு திடீர்னு காலியாகுது, ட்விட்டர் பட்டன் முடக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக சேலஞ்செலாம் பண்ணுறீங்க.
ட்விட்டர் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ட்விட்டர் பிளாக் பண்ணுறது வந்து இந்த ஸ்டேட்டோட ரோல் இருக்குன்றதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸ்டேட்டு வந்து அது உள்ளே இறங்குறதுக்கான முக்கியமான காரணம் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வைத்தியநாதன். நீதிபதி இப்போது வந்து என் மீது காவல்துறையில் டிஜிபிக்கு ஒரு புகார் அளிக்க முடியுமா? முடியாது.
கண்டிப்பாக முடியும்.
கொடுங்க, கூப்பிட்டு விசாரிச்சேன், அரசு தான் பண்ணுவேன் முதல்ல. பண்ண என்ன, நான் சொல்லிட்டு போகிறேன். அந்த கார் அங்கே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஐ பிளீட் கில்ட்டி அண்ட் கொட்டுச்சு. இது என்ன பழகம், டிஜிபிக்கு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி ஒருத்தன் ட்வீட்டு போட்டிருக்கான் அதை டெலிட் பண்ணுங்க. அவங்களும் மெயில் அனுப்புகிறாங்க ட்விட்டருக்கு. எந்த ட்வீட்டுன்னு கிளிக் பண்ணி பார்த்தா ஐயாவை பற்றி எழுதிச்சு. அதை நான் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அந்த மெயிலோடு போட்டு ஐயாவை பற்றி எழுதுனா தமிழ்நாடு போலீஸ் ஏன் உள்ளே வருது, ஐயாவோட கம்ப்ளைண்ட் காப்பி போட்டு அதை எடுத்து ட்விட்டரில் போட்டேன்.
அண்ட் அது எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க? அது
பெர்மனண்ட். இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கிறத வந்து நான் சொல்கிறது நான் அவ்வளோ பெரிய குற்றமா இன்ஃபர்மேஷன். அவர்கள் தான் ட்விட்டருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. மொத்தம் 25 ஹேண்டில்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு டாக்ஸ் பேயிங் சிட்டிசனாக அத்தனை பப்ளிக் சர்வீஸையும் கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு உங்களை ஆடலிய நோன்றானவனே சங்கர் நம்ம டிபார்ட்மெண்ட்டாக தெரியுது. இந்த நம்ம டிபார்ட்மெண்ட் சங்கரை தூக்கி போட்டு துணி அவுத்துட்டு உதைக்கும் போது உங்களுக்கு தெரியல நம்ம டிபார்ட்மெண்ட் சங்கர்னு. எடுத்து கொடுங்க ஜுடிஷியரி பத்தி, எடுத்து கொடுங்க ஐஏஎஸ் பத்தி, எழுதுறேன். சொசைட்டியில் எவ்வளவு ஒருத்தன் தாங்க பேசுறான், யாருங்க பேசுறான், நான் பேசுற மாதிரி நான் தப்புன்றேன்னா அவ்வளோ பேர் சேர்ந்து எனக்கு கில்ட்டி ஃபீலிங் உருவாக்குறாங்க. நான் அயோக்கியத்தனம் பண்ற மாதிரி அயோக்கியத்தனம் பண்றா இவன் இவன் வந்து கேள்வி கேட்கறேன், நீ பண்ற தப்புன்ட்டு பண்றாங்க என்ன எழுதாத பேசாத எதுக்கு இதை பண்றேன்ட்டு. நானா வந்து ஃப்ராட் தானே பண்ணிட்டா கவர்மெண்ட் காசை திருடிட்டீங்கிறேன். தெரிஞ்ச அதிகாரிகிட்ட இருந்து ஃபோன் இந்த பக்கம் மிரட்டல். 6 மாசமா நான் என்னோட ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பொலிட்டிக்கல் கம்யூனல் காஸ்டிஸ்ட் ரிலீஜியஸ் டெஃபமேட்ரி அண்ட் த்ரெட்டனிங் இப்படி செக்ரிகேட் பண்ணி தேவ் சென்ட் த லிஸ்ட் டு ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் ஃபார் இஸ் ஒப்பீனியன் டு ரிஜிஸ்டர் கிரிமினல் கேசஸ் அகேன்ஸ்ட் மீ. என்ன சிச்சுவேஷன் கேட்டீங்கன்னா என்னுடைய எதிரிகள் அனைவரும் கைகோர்த்து கொண்டுள்ளார். சீக்கிரமாக சுற்றிட்டு இருக்கிறது யாருன்னா ஓபிஎஸ். என்னன்னா அவங்கள காலி பண்ணது எடப்பாடி. ஏன் மேலே பாயிறானுங்க இவன் தான் கட்சி நமக்கு ஆகிடும். டெய் 5 வருஷமா ஒருங்கிணைப்பாளராக இருந்து உன் பின்னாடி ஒருத்தன் கூட இல்லைன்னா அவமானம்டா உங்களுக்கு.
இவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட காசை வாங்கிட்டு பல லட்சங்களை வாங்கிட்டு இவருக்காக பேசுகிறாரு, இவங்கள்ட்ட இருந்து பல லட்சங்களை வாங்கிட்டு இவங்களுக்காக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அவர் நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குல்ல.
எனக்கு தான் தெரியும், எனக்கு இது பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேலை. ஒரே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வி ப்ரோக் தட் ஸ்டோரி சேகர் ரெட்டி டைரிஸ். அதை நான் பிரேக் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் யாராவது டிஸ்பியூட் பண்ணாங்களா அந்த சேகர் ரெட்டி டைரியை?
இது இடையில சேகர் ரெட்டியை அப்ரோச் பண்ணாருன்றது எனக்கு தெரியும்.
எஸ், சேகர் ரெட்டிக்கும் அந்த மரியாதை என் மீது இருக்கிறது. சேகர் ரெட்டியோட பாலிசி என்னன்றதை சொல்லிடுறேன். யார் வந்து கேட்டாலும் காசு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் வேணா எடுத்துக்கிட்டீங்கனாலும் 98 பேர் கரெக்டா இருக்கும். 2 பேர் என்ன மாதிரி கிறுக்க இருப்பான்.
வணக்கம் தோழர்.
வணக்கம்.
முதலில் வாழ்த்துக்கள் தோழர்.
எதுக்கு?
ஏன்னா அதாவது இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்களில் சவுக் சங்கர் அப்படின்றது ஒரு ஒரு பார்வையாளர்களை அதிகம் கவரும் ஒரு ஒரு நேமாக மாறி இருக்கு.
டெக்னிக்கல் டேர்ம் அது.
ஆமாம், டேகு டேகு மாறி இருக்கு. சவுக் சங்கர் இருக்கிறாரோ இல்லையோ, சவுக் சங்கர் பேரை வச்சே பல வீடியோக்கள் பல சேனல்களில்
சொல்லுவாங்க. நான் அதை கவனிச்சதில்லை.
இல்லை, அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு வந்து எதிர்க்க அதாவது நெகட்டிவாகவும் பேசுவதற்கு சவுக்கை வந்து பாசிட்டிவாகவும் பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு க்ரௌட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவே பெரிய விஷயம். அதுக்கு அதுக்கு தான் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இதோடைய தொடர்ச்சியாக நீங்கள் வந்து யூடியூப்ல ரொம்ப பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக்கில் அதுக்கப்புறம் ட்விட்டரில் யூ ஆர் வெரி பாப்புலர். நான் ஃபேஸ்புக்கில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் மேலாகவே நான் ஆமாம் ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமாகவே ஐ எம் பீங் ஃபாலோயிங் உங்களுடைய போஸ்ட்லாம் வந்து என்னென்ன இன்றைக்கி என்ன ஊழல் பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிலாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் திடீர்னு ஒரு காலத்தில் ஃபேஸ்புக்கும் முடக்கிருச்சு. அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்தீங்க, ட்விட்டரும் முடக்கிருச்சு. இதுக்கு பின்னணி என்னவாக இருக்கும், என்ன நடக்குது? ஒரே நேரத்தில் சவுக்கு வந்து பொம்பளை பொறுக்கி அவர் வந்து காசு வாங்கிட்டு பேசுவார் அப்படின்ற ஒரு கேம்பெயின் நடக்குது. அதே நேரத்தில் ஃபேஸ்புக்கு திடீர்னு காலியாகுது, ட்விட்டர் பட்டன் முடக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக சேலஞ்செலாம் பண்ணுறீங்க, நான் ஆர்டர்லிய வந்து ஒழிச்சே தீர்வேன், அதுக்கடுத்து சீக்ரெட் ஃபண்டை நான் வந்து அதில் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்கு முயற்சிப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. அதனால தான் கேட்குறேன், ஒரே நேரத்தில் இப்படி பல்வேறு ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சைட்ஸ்.
அந்த பெரிய வாகனத்தின் அச்சாணியை உடைத்த அந்த மயிலிறகு ஆடலி.
ஓகே ஓகே ஓகே.
அதான் தட் அது வந்து த ப்ரோவர்பியல் ஸ்ட்ரா தட் ப்ரோக் த கேமல்ஸ் பேக்னு வாங்கல்ல, அது அதுதான் அந்த ஆடல். இது வரைக்கும் என் மேலே கிரீவன்ஸ் கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்புலையும் இருப்பாங்க. அதிமுகாரன் திட்டுவான், திமுகாரன் திட்டுவான், பிஜேபிக்காரன் எப்பவும் திட்டுவான், நானும் பிஜேபியை எப்பவும் திட்டிருப்பேன். அதிகாரிகள் பார்ட் பார்ட்டாக ஒரு சில அதிகாரிகள், நான் எல்லா அதிகாரிகளையும் டார்கெட் பண்ணுறது இல்லையே, ஒன் ஆர் டூ அதிகாரிகள் யார் ரொம்ப தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் நேம் பண்ணி எழுதுறது வழக்கம். இந்த ஆடலி மேட்ரு எழுதின உடனே எடுத்த உடனே என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹவ் ஜாயின் டுகெதர், என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட். இவ்வளோ நாளாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர்ஸ் என் மேலே சாஃப்ட் கார்னர் வச்சுருந்ததுக்கான ஒரு காரணம், ஐ பின் ஹெல்பிங் தெம் அலாட் நோட் டு
ஹெல்பிங் தெம் அலாட்னா எந்த வழியில்
டிபார்ட்மெண்ட் வைஸ்
எப்படி எக்ஸ்பெக்ட்
அவர்களால் நான் எப்போ பல வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கேன்.
என்ன என்ன அது எக்ஸாக்டாக சொல்லுங்கள்.
ஒரு சில இடங்களில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு தோழர் சங்கர சுப்பு அவர்களின் மகனின் கொலை, ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறது நடந்து. அப்போது சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வேறு சிபிஐ வாஸ் ஆஸ்ட் டு இன்வெஸ்டிகேட். இனிஷியல் டேஸில் அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு யூ லுக் ஒரு சைடு வந்து அட்வொகேட்ஸு தே ஆர் ஆன் ஃபயர் மோட், ஒரு சீனியர் அட்வொகேட்டோட இது பையன் இந்த மாதிரி கொலை பண்ணிங்க போலீஸ் கண்டுபிடிக்கல, அண்ட் ஹி வாஸ் பிளேமிங் தி போலீஸ் இனிஷியலி, வில்லிவாக்கம் போலீஸ் கொலை பண்ணிட்டாங்க, திருமங்கலம் போலீஸு தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படிலாம் நிறைய தேரிஸ் இருந்துட்டு இருந்துச்சு. கோர்ட் வாஸ் புல்லிங் அப் சிபிஐ, ஒரு மாதத்தில் நீ ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுன்ட்டு. இதில் இன்வால்வ் ஆகியிருக்க பலர் வந்து வழக்கறிஞர்கள், போலீஸ் ஆஃபீஸர் எப்படி போய் வக்கீல்கிட்ட போய் பேச முடியும்? ஆனால் இருந்த கொதிநிலைக்கு கோர்ட்டுள்ளே அடிச்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் லாட் ஆஃப் தியரிஸ், அந்த பையன் பைக்கை தள்ளிட்டுங்கிட்டு போனால் ஒரு வக்கீல் பார்த்தேன்றா, இது மாதிரி ஒரு 10-12 வக்கீல்களோட பெயர்கள் அடிபடும். போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஈவன் எஸ்பியை போனால் கூட அடிச்சு விடுவாங்க. அந்த வக்கீல் என்ன பண்ணுவான், என்ன அக்யூஸ்டன்ட்றான் போலீஸ்ன்னு சொன்னால் முடிஞ்ச அந்த சீன், இவங்க கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணணும். அப்போ என்கிட்ட ஆஃபீஸர்ஸ் அட்வொகேட் லிஸ்ட்ன்ற சொல்லுவாங்க, ஐ வில் கோ அண்ட் பிரேக் தி ஐஸ்.
ஓகே,
அந்த சம்மந்தப்பட்ட வக்கீலை போய் பார்ப்பேன் நான், சார் இந்த மாதிரி நம்ம சங்கர சுப்பு சார் நடந்துருச்சு, விசாரிக்கிறாங்க, உங்கள் பேர் இதில் அடிபடுது, நீங்கள் அதை கிளியர் பண்ணணும், உங்கள் மாதிரி ஒரு தியரி ஓடிட்டு இருக்கு, அதை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணுறதுக்கு சிபிஐ ஹஸ் டு ரெக்கார்ட் யுவர் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் சிபிஐ ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா, எஸ்பியை வந்து உங்களை பார்க்க சொல்லுவேன், உங்களோட கன்வீனியண்ட்டான இடத்த சொல்லுங்கன்னு சொன்னோடனே எல்லா வக்கீலும் கோஆப்ரேட் பண்ணாங்க. இதுக்கு பதிலாக அந்த எஸ்பி நேராக போய் பார்த்துருந்தாங்கன்னா அந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாதனால வயலன்ஸில் போய் இது முடிஞ்சிருக்கும். கோர்ட்டுக்குள்ளே இது மாதிரி போலீஸ் அடிக்க போன நேர்வுகள்லாம் நான் உள்ளே பூந்து தடுத்திருக்கேன் நான். ஸோ இது மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள், பல விஷயங்களில் நான் செய்த உதவியை வெளியில் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது கடைசி வரைக்கும். அது மாதிரி உதவி ரெக்கார்ட் சம் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் என்னால் அவர்களால் எடுக்க முடியாத தகவல்களை என்னால் எடுத்து தர முடியும். அண்டு நாம் எல்லோரும் அறிந்த விவகாரம் திருக்காட்டுப்பள்ளி லாவண்யாவோட மரணம், அதற்கு பிறகு மதுரையில் அந்த யோகலக்ஷ்மின்ற அந்த லவ் ஜிஹாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேங்ரேப் ஐ திங்க், அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டும் போலீஸும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அக்ரெசிவாக அவர்களால் போக முடியாது. பட் ஐ வில் கோ ஐ டிஃபெண்ட் தி டிபார்ட்மெண்ட். இது மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து இவன் தேவை, கிறுக்கு போய் தான் இவன் தேவை, யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் நான்
சொன்னேன், எல்லாமே பயன்படுத்துறது. ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டையோ இல்லை உங்களை மாதிரி ஒரு விசிட்டரையோ வந்து ஒரு சோர்ஸ் வந்து அணுகும் தானே,
கண்டிப்பாக
அவங்களுக்கு தேவையான விஷயத்த தான் சொல்லுவாங்க, உனக்கு தேவையான விஷயத்த நீ கூட கேட்க முடியாது. ஓகே, அப்போ உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு சோர்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்?
சோர்ஸுக்கான எனக்கும் சோர்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப்ஸ் எப்போவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 13 வருஷமாக நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். இந்த சவுக்கு இணையதளம் தான் என்னோடய விசிட்டிங் கார்டு, 2009 தொடங்குகிறேன்.
அந்த சவுக்கு இணையதளத்தை நீங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்துகிறதுனால தான் நான் மூத்த பத்திரிகையாளர்னு உங்களை சொன்னேன், ஏன்னா அதுவும் ஒரு பத்திரிகை தானே. பல நேரங்கள் பத்திரிகையாளர்களே போயிட்டு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு, உண்மையிலே சொல்லப்போனால் நீங்களே பல செய்தியாளர்களுக்கு தகவலை சொல்லியிருக்கீங்க, உண்மைதானே?
ஆமாம், நிச்சயமாக.
கண்டினியூ ப்ளீஸ்.
நான் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க, எனக்கு வந்து என்னோடய சவுக்கு இணையதளத்தில் ஒரு நியூஸை எக்ஸ்க்ளூசிவாக எழுதி நான் புகழடையணும், நான் பரபரப்படையணுன்றது என்னுடைய நோக்கம் அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது. எனக்கு நோக்கம் ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்கேமு ஆர் சம் இரெகுலாரிட்டி ஆர் சம் ஹியூமன் ரைட் வயலேஷன், இது பொதுவெளிக்கு வருவதன் மூலம் ஒரு தாக்கம் ஏற்பட்டு அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் ஆர் சொல்யூஷன் கிடைக்கணும், இதுதான் என்னோடய நோக்கம். சவுக்கில் போட்டுட்டு சவுக்கு எப்போ சங்கர் யாருக்கும் தெரியாத இன்ஃபர்மேஷனை போட்டுட்டான் பண்ணால், இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சவுக்கில் வந்துச்சுன்னா நோ பொலிட்டிஷியன் வில் ரியாக்ட், இது எனக்கு தெரியும், என்னோடய லிமிட்டேஷன்ஸ் தெரியும். எல்லோரும் ஜேர்னலிஸ்ட் பேசுவாங்க, அப்பா நமக்குலாம் கிடைக்கல, சூப்பராக பண்ணிட்டாமான்னு பேசுவாங்க, வாட்ஸ் த ரிசல்ட்? மாறாக அது ஹிண்டில் வந்துச்சுன்னா,
கண்டிப்பாக
டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் வந்துச்சுன்னா, யூ கேன் புட் த மைக் டு எனி பொலிட்டிஷியன், என்ன சார் இப்படி வந்திருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதனால் என்னோட எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா. ஐ லைக் பிரிண்ட் தேன் விஷுவல். எனக்கு அதில் 20 செகண்ட் பைட்டை போட்டுட்டு அது மறந்துட்டு போயிடுவாங்க, அது நிற்காது. பிரிண்ட்டு பெர்மனண்ட்டாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். அதனால் பிரிண்ட்டில் ஐ எக்ஸ்ப்ளோர் ஆல் ஆப்ஷன்ஸ். தொடக்க காலத்தில் 2009-10 எனக்கு வந்து ஊடகங்களில் நண்பர் அதிக அளவில் நண்பர்கள் இல்லை, 1 or 2 people தான் டிபெண்டபிளாக இருப்பாங்க. இன்றைக்கி ஐ ஹாவ் கான்டாக்ட்ஸ் அல்மோஸ்ட் இன் ஆல் தி மீடியா இன் தமிழ்நாடு அண்ட் ஈவன் தி நேஷனல் மீடியா. ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்தவங்க எனக்கு வேண்டாம்னு இல்லை, எங்களால் முடியாது, நான் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டேன், முடியாதுன்னு சொன்னால் தான் ஐல் பர்சியூ தி ஸ்டோரி. ஒரே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வி ப்ரோக் தட் ஸ்டோரி, சேகர் ரெட்டி டைரிஸ், அதை நான் பிரேக் பண்ணல. ஐ கேவ் இட் டு 2 media houses, மேஜர் மீடியா ஹவுசஸ். 4 நாள் வச்சுருந்தாங்க இந்த ஸ்டோரியை. வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போய் தி போத் த மீடியா ஹவுசஸ் டி நாட் வாண்ட் டு பப்ளிஷ் இட். என்ன ரீசன்னா, ஏன்பா இதில் திமுகவும் இருக்கிறான் அந்த லிஸ்ட்டில், அதிமுகவும் இருக்கிறான், ஐஏஎஸும் இருக்கிறான், ஐபிஎஸும் இருக்கிறான், இதை போட்டுட்டு நம்ம எல்லாரையும் பாய்ச்சிக்கிட்டு பேப்பர் நடத்த முடியாது, வேண்டாம் அப்படின்றாங்க. அது சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நான் சவுக்கில் கட்டுரை எழுதுனேன், அதுக்கப்புறம் தான் நம்ம பிரேக் பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் யாராவது டிஸ்பியூட் பண்ணாங்களா அந்த சேகர் ரெட்டி டைரியை? சேகர் ரெட்டி டிஸ்பியூட் பண்ணல.
இதுக்கு இடையில சேகர் ரெட்டியை அப்ரோச் பண்ணாருன்றது எனக்கு தெரியும்.
எஸ்,
அதுக்கும் ஈல்ட் ஆகலை, அதுவும் எனக்கு தெரியும்.
எதுக்கு இல்லை, ஒன்றும் ஒன்ட்ட பணம் வாங்குறவன்ட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்க, நான் எதுக்கு ஒன்ட்ட வந்து நிற்க போகிறேன்? சேகர் ரெட்டிக்கும் அந்த மரியாதை என் மீது இருக்கிறது. ஓகேவா? அவர்கிட்ட போய் நம்ம தான் லிஸ்ட்டை பார்த்தோம். ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து அடிஷ்னல் செக்ரட்டரி வரைக்கும் துட்டு வாங்கியிருக்காங்க சேகர் ரெட்டிகிட்ட. அதே மாதிரி இந்த எண்டில் புதிய தமிழகத்திலேருந்து திமுக அதிமுக 50 பேரும் வாங்கியிருக்கிறான். நான் போடல, அந்த மரியாதை இருக்கும்ல, அவன் எதிரியாக இருந்தாலும் ஏன்னா அவனுக்கு இந்த மரியாதை இருக்கும்ல. அண்டு ஸோ இது மாதிரி நான் மெயினாக நான் டிபெண்ட் பண்ணுறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவைத்தான். இந்த சேகர் ரெட்டி டைரி, நம்ம வெளியிட்ட சேகர் ரெட்டி டைரி ஹிந்துவில் பேஜ் ஒன்றில் வந்துருந்துச்சுன்னா இது இப்படி கண்டுகொள்ளப்படாமல் போயிருக்கோம்னு நீங்கள்
நினைக்கிறீங்களா?
எனக்கு சவுக்கில் எக்ஸ்க்ளூசிவாக சேகர் ரெட்டி டைரியை சங்கர் வெளியிட்டுட்டாருன்ற பெருமை எனக்கு அவசியம் இல்லை. அதனால ஒரு என்கொயரி ஆர்டர் இருந்துச்சுன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதானே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. இல்லை நான் பேசி நான் பெருமைப்பட்டுக்கிறதுனால என்ன ஆகுது? அதனால் நான் பத்திரிகை நண்பர்களுக்கு இது போல் தகவல்களை எடுத்து கொடுப்பது வழக்கம். அது போக வந்து என்னோடய பலமாக நான் பார்க்குறது, ஐ ஆம் இன் அ பொசிஷன் வேர் ஐ கேன் கெட் இன்ஃபர்மேஷன் அல்மோஸ்ட் ஃப்ரம் எனி கார்னர் அக்ராஸ் தி கண்ட்ரி. இந்தியா முழுக்க எனக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ், ரெவென்யூ சர்வீஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லா இடத்துலையும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு சோர்ஸ்னு சொல்கிறது கூட சரியான வார்த்தை பிரயோகமாக இருக்காது.
இனிஷியல் டேஸில் சோர்ஸாக இருப்பாங்க,
லேட்டர் தி பிகம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. த என்னோடய மெயின் ஸ்ட்ரெங்க்த்தை நான் பார்க்குறது, தி ஆல் ட்ரஸ்ட் மீ. சங்கர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தானா ஹில் செக்,
டபுள் செக்
கரெக்டாக இருந்தால் ஹி வில் யூஸ் இட். வெரிஃபை பண்ண முடியாமல் இல்லை அந்த இன்ஃபர்மேஷனில் ட்ரூத் இல்லாமல் இருந்தாலோ இல்லை அந்த இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ண முடியாமல் போனாலோ மட்டும்தான் சங்கர் இந்த தகவலை பயன்படுத்த மாட்டார். அதே நேரம் சங்கர் இந்த தகவலை வச்சு வியாபாரம் பண்ண மாட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எளிதாக சொல்கிறேன், சேகர் ரெட்டி டைரி எடுத்துகிட்டு போய் நான் ஏன் சேகர் ரெட்டிகிட்ட போயிருந்தேன்னா
கண்டிப்பாக
போர் சேகர் ரெட்டியோட பாலிசி என்னன்றதை சொல்லிடுறேன். யார் வந்து கேட்டாலும் காசு கொடுக்கணும், இதே தான் ஸ்டெர்லைட்டோட பாலிசியும். ஓகேவா? யார் வந்து கேட்டாலும் காசு கொடுக்கணும். ஏன் இந்த பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு சேகர் ரெட்டிக்கு நெருக்கமானவர்கிட்ட கேட்கும்போது எவன் எந்த நேரத்தில் எதிரி ஆவான்னே தெரியாது, நம்ம தப்பு வேலை பண்ணுறோம்,
கொடுத்து வச்சிரு
கேட்டால் அவ்வளோ ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போது லோக்கலில் வந்து ஒரு 500 copy அடிக்கிற மேகசின்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா உனக்கு வந்து ஒரு 5000 பொறிதோடு போடுவாங்க. நீங்கள் ஒரு பெரிய மீடியா பேரனோட இதிலிருந்து நீங்கள் போனீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட்டு தனி. இது போல தான் வந்து அவர் செக்ரட்டரி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதுதான் பேசிஸ். திஸ் இஸ் ஹவ் யூ கலெக்ட் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கெல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்னால் வர இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண முடியல. நான் விட்ட சொல்லியிருக்கேன், 2-3 வாட்டி வெரிஃபை பண்ணாமல் எந்த இன்ஃபர்மேஷனையும் ட்விட்டரில் கூட போட மாட்டேன். ஏன் ட்விட்டரில் போட்டால் நீ யார் என்ன வந்து இது பண்ண முடியும்?
அது உங்களுக்கு பர்சனல்
பர்சனல் இது போட்டேன் தப்பி அப்பா அப்படின்னு போயிடுவேன். ஆனால் நான் வந்து என்னை நம்புகிறாங்க. இன்றைக்கி ஒரு ஒரு அட் ஒரு இட் மீன் சவுண்ட் லைக் ஃப்ளாண்டிங் இல் டெல் யூ, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரக்கூடிய தகவல்களை விட என்னோடய தகவல்களை நம்புகிறாங்க. ஏன்னா இட் இஸ் ஃபாஸ்டர் ரிலேபிள்ன்ற ஒரு ஒரு ரெப்புடேஷனை ஐ எஸ்டாப்ளிஷ்டு. இதன் காரணமாக தகவல் வருது. இன்றைக்கி பத்திரிகையாளர் நண்பர்களும் வி ஷேர் இன்ஃபர்மேஷன், ஆஃபீஸர் ஷேர் இன்ஃபர்மேஷன். இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டை வேணால் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 98 பேர் கரெக்டாக இருப்பான். ரெண்டு பேர் என்ன மாதிரி கிறுக்கம் இருப்பான், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருப்பான் அந்த ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது எடுத்து என்கிட்ட தான் கொடுப்பான், வெளியில் போடுறேன் இல்லை. இது நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. திஸ் ஆர்டர்லி இஷ்யூ அந்த கடைசி மைல் இருக்குது. தே ஆல் ஜாயின் டுகெதர், லெட் அஸ் புல் புட் அ ஃபுல் ஸ்டாப் டு திஸ் மெனஸ். திஸ் ஃபெலோ ஹஸ் பீன் கிவன் அ லாங் ரோப் எனஃப்,
போதும் காலி பண்ணி அடிச்சு
புட் அ ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி ப்ராங்க்டு அட்டாக் எல்லா தரப்பிலிருந்தும் தாக்குதல். நான் உங்களுக்கு ஒரு ரெண்டாவது இந்த ஆடலி மேட்டர் ரெண்டாவது மேட்டர்லேயே அதுலேயே சொன்னேன் நான், என்ன டிபார்ட்மெண்ட் சாக் பண்ணுறதுக்கு
டெர்மினேஷன்
தானே இருக்கேன், சாக் பண்ணுறதுக்கு தேவர் டேக்கிங் எஃபர்ட்ஸ்ன்னு சொன்னேன். தட் வாஸ் பீங் பர்சூவ்டு செப்பரேட்லி. அண்டு
ட்விட்டர்
வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ட்விட்டர் பிளாக் பண்ணுறது வந்து இந்த ஸ்டேட்டோட ரோல் இருக்குன்றதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸ்டேட் ரோல் உறுதியாக இருக்குது. அண்டு ஸ்டேட்டு வந்து அது உள்ளே இறங்கிறதுக்கான முக்கியமான காரணம் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வைத்தியநாதன். ஜஸ்டிஸ் வைத்தியநாதனோட பையன் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு கொடுத்த அஃபிஷியல் காரை எடுத்துக்கிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள தொழிலாளர் நீதிமன்றத்தில் 23/6/2022 அன்று கார் பார்க் பண்ண இடத்தெல்லாம் சொல்கிறேன். காஞ்சிபுரம் லேபர் கோர்ட்டுக்கு பின்னாடி ஒரு தெரு இருக்குது, அந்த தெருவில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது. ஐயாவோட காரில் வெயில் நிற்கலாம், வெயிலில் கார் பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. ஐயாவோட பையன் கோர்ட்டு முடிச்சுட்டு வந்து வரும்போது ஏசியெல்லாம் போட்டு ரெடியாக வைக்கணும், வெயிலில் கார் நின்றுச்சு நான் சுடும்ல, அதனால அந்த வேப்ப மரத்துக்குள்ளே நிழலாக காரை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இது நீங்கள் மற்ற கார் ஒரு சாதாரண அரசு அலுவலரின் காரனால் கீழே ஜி போட்டுருக்கோம், எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாது. இதில் தான் ஹைகோர்ட் ஆஃப் ஜூடிகேஷன் இவ்வளோ பெரிய போர்டு இருக்குது, தமிழ்நாடு அரசு சிம்பிள் போட்டு இருக்குதா முன்னாடி பண்ணின்னு காரை பார்த்தாலே தெரியும். அந்த காரங்க நின்று என்ன வேலை அந்த காருக்கு, ஒரு ஒர்க்கிங் டேயில்
நீதிபதியோட கார்,
உயர்நீதிமன்ற நீதிபதி காஞ்சிபுரம் நீதிபதியோட கார்னா காஞ்சிபுரத்தில் தான் நிற்கும்னு சொல்லுவாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதியோட காரு காஞ்சிபுரத்தில் தொழிலாளர் நீதிமன்றத்தில் என்ன வேலை? ஐயா இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து தானே நான் கேட்க போகிறது இல்லை. ஆனால் அந்த காரில் வந்தது ஐயாவோட பையன். ஐயாவோட பையன் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் அந்த லேபர் கோர்ட்டில் வழக்கு நடத்துகிறார். ஹைகோர்ட் ஜட்ஜு காரில் வந்து அவரோட பையன் போய் அந்த கோர்ட்டில் அப்பியறான்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டு யாருக்கு சாதகமாக தீர்ப்பு
கொடுப்பாங்க?
ஓகேங்களா, ஃபஸ்ட் நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதே தப்பு. ஸோ இந்த ட்வீட்டை நான் போட்டேன், ஒன்றும் நீங்கள் அந்த ட்வீட் எடுத்து காட்டுறேன் நான் உங்களுக்கு அவதூறாகலாம் எதுவும் இல்லை. உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா வைத்தியநாதன் அவர்களின் மகன், அவர் லேபர் கோர்ட்டில் கேஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த காரை எடுத்துகிட்டு போகிறார். இது சரியா? இவ்வளோ தான் கேட்டிருக்கேன். சரியாக தப்புன்றதை மக்கள் முடிவு பண்ணிக்கலாம். இது இந்த ஜட்ஜுக்கு காண்டாயிடுச்சு. அது எப்படி இந்த மாதிரி பண்ணலான்ற உடனே இவர்கள் இந்த நீதிபதிகள் தான் பார்த்தீங்கன்னா நீதி கோர்ட்டில் வந்து நீங்கள் இந்த லிட்டிகேஷன்ஸ்லாம் பல்வேறு லிட்டிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, நிறைய லிட்டிகேஷன் வந்து வர்றதுக்கான ரீசனே வந்து இப்படி ரூல் சொல்லுது, ஒய் டிட் யூ வயலேட் திஸ் ரூல் அப்படின்றது தான் உங்களுக்கு. அதுதான் அதை வச்சு தான் நிறைய லிட்டிகேஷன்ஸ்லாம் நடக்கும். எந்த விதியின் அடிப்படையில் நீதியரசர் திரு வைத்தியநாதன் அவர்கள் தனது மகனுக்கு காரை எடுத்து அடித்தார்? ஓகேவா, இது ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ரெண்டாவது, மிஸ்டர் ஜஸ்டிஸ் வைத்தியநாதன் மேபி அக்ரிட் பை மை ட்வீட், நான் ஒன்றும் தப்பு சொல்ல, இது பொய்யாக கூட இருக்கலாம், ஆர்கியூமெண்ட் வச்சுக்கலாம், இது பொய்யாக இருக்கும்ட்டு அவர் நினைக்கலாம். பொய்யா இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணும், கண்டெம்ட் எடுக்கிறது முறை இல்லை. ஏன்னா கண்டெம்ட்னா யூ ஷுட் பி இன்டர்ஃபியரிங் வித் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஜஸ்டிஸ், அது இல்லை. நீதிபதி இப்போது வந்து என் மீது காவல்துறையில் டிஜிபிக்கு ஒரு புகார் அளிக்க முடியுமா? முடியாது,
கண்டிப்பாக முடியாது.
கொடுங்க, கூப்பிட்டு விசாரிச்சேன்னு அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க முதல்ல. அண்ணா என்ன, நான் சொல்லிட்டு போகிறேன், அந்த கார் அங்கே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஐ பிளீட் கில்ட்டி அண்ட் கோட்டு ஜெயில். அந்த காரு 23/6 அன்றைக்கி ஹைகோர்ட் ஜட்ஜி வைத்தியநாதனோட காரு காஞ்சிபுரம் லேபர் கோர்ட்டுக்கு வரலன்ட்டு ஆச்சுன்னா நான் பொது வாழ்க்கையிலேருந்து விளக்கிட்டேன். அதைத்தானே பண்ணியிருக்கணும். இது என்ன பழகம், டிஜிபிக்கு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி ஒருத்தன் ட்வீட்டு போட்டிருக்கான் அதை டெலிட் பண்ணுங்கள். இது சொன்ன உடனே அவங்களாவது யோசிக்கணும்ல, ரைட்டிங்கில் தானே வரணும், அது நான் ஃபோனில் பேசுறது. அவங்களும் மெயில் அனுப்புகிறாங்க ட்விட்டருக்கு, ட்விட்டருக்கு மெயில் அனுப்பிச்சோன்னா ட்விட்டர் வந்து இதுவரைக்கும் ட்விட்டர் வந்து இந்த ஒரு சிங்கிள் ட்வீட்டுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ட்விட்டரில் சென்பிங் தமிழ்நாடு போலீஸ் ஹஸ் சென்ட் ரெக்வஸ்ட் தட் இந்த ட்வீட்டை நீங்கள் டெலிட் பண்ணுன்ட்டு. எந்த ட்வீட்னு கிளிக் பண்ணி பார்த்தா ஐயா பற்றி எழுதிட்டு, அதை நான் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அந்த மெயிலோடு போட்டு ஐயாவை பற்றி எழுதுனா தமிழ்நாடு போலீஸ் ஏன் உள்ளே வருது, ஐயாவோட கம்ப்ளைண்ட் காப்பி போட்டு அதே எடுத்து ட்விட்டரில் போட்டு 23/6/2022 ஃபஸ்ட்டு மெயில் வருது தமிழ்நாடு போலீஸ்கிட்டேருந்து. நான் தான் அதை தான் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன்ல, 24/6 ரெண்டாவது மெயில் வருது அதே ட்வீட்டுக்கு. ஒரு ஒரு வாரம் போச்சு, ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குனு யுவர் ட்விட்டர் ஹேண்டில் இஸ் வித்தல்டு ஃப்ரம் இந்தியா, அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் வருது. ட்விட்டர் இஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனல், இட் இஸ் ஒர்க்கிங், பட் பீப்புள் அவுட் ஆஃப் தி கண்ட்ரி ஒன்லி கேன் ஆக்சஸ் தி ட்விட்டர் அப்படின்ட்டு பார்த்துருக்காங்க. அண்ட் அது
எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க? அது
பெர்மனண்ட். இந்தியாவிலையும் பார்க்க முடியும், பெர்மனண்ட்.
பட் யூ கேன் எனிவே ஃபைன்,
இல்லை அது லீகல் கோர்ஸ் இருக்குது, தட் தட் வில் பி டன் இன் டியூ கோர்ஸ். இன்னும் நான் கேட்குறேன், இப்போ போனேன்னா ஒரு குறைஞ்சது 25-30,000 ரூபா ஆகும். எதுக்கு எனக்கு இந்த செலவு? துட்டு செலவு பண்ணால் போய் நான் வக்கீல் ஆஃபீஸில் உட்காந்து டிராஃப்டிங் பண்ணுறது, முடிக்கிறது, ஃபைலிங் வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன். எனக்கு எதுக்கு இந்த நேரம் வரையும் என்ன? இப்போ இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கிறத வந்து நான் சொல்கிறது நான் அவ்வளோ பெரிய குற்றமா? சரி, 25 ஹேண்டில்ஸை மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவங்க தான் வந்து
எம்ஐபி
மெய்டி, அதான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன், அவர்கள் தான் ட்விட்டருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. மொத்தம் 25 ஹேண்டில்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 25 ஹேண்டில்ஸும் என்ன பண்ணுதுன்னு எடுத்து பார்த்தேன். அதில் 20 ஹேண்டில் பாகிஸ்தானி ஹேண்டில்.
ஓ,
20 ஹேண்டில் பாகிஸ்தானி ஹேண்டில். அதில் இந்த பேர் அந்த பேருன்னு வச்சுக்கிட்டு இந்தியாவை திட்டுறது, அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. நம்ம ஆளுங்களும் பாகிஸ்தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க உட்காந்துக்கிட்டு. இட் இஸ் நார்மல். அவங்க அந்த சப்வர்சிவ் ஆக்டிவிட்டீஸில் அங்கே உட்காந்துட்டு அந்த ஹேண்டில்ஸ் இந்தியாவுக்கு எகென்ஸ்டான ஹேட்ரேட்டை பரப்புறது, அதெல்லாம் கருத்து சுதந்திரம்லாம் நான் சொல்ல மாட்டேன், பண்ணிக்கங்க. மீதி ஒரு 4 ஹேண்டில் ஃபார்மர் ப்ராட்டஸ்ட் நடந்துச்சு இல்லை, அந்த ஃபார்மர் ப்ராட்டஸ்ட்டை கவர் பண்ண ஹேண்டில்ஸ் 4. 5வது 8, இது என்னென்னா இவர்கள் அத்தனை பேரும் தேச துரோகிகள், தே ஆர் ஆக்டிங் அகேன்ஸ்ட் தி நேஷனல் செக்யூரிட்டின்ற அடிப்படையில் மை ட்விட்டர் ஹேண்டில் ஹேஸ் பின் வித் இட். நான் இப்போ இந்த ஆர்டர்லி மேட்டர் எதுக்கு வந்து தட் வாஸ் தி லாஸ்ட் ஸ்ட்ரா விச் ப்ரோக் தி கேமல்ஸ் பேக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அவர் சொன்னால் தட்ட முடியாத மாதிரி ஒரு அதிகாரி யார், சங்கர் யார் சொன்னால் தட்ட மாட்டான்ற மாதிரி அதிகாரியை போய் பிடிக்கிறானுங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆஃபீஸர்ஸுக்கு சொன்னால் தான் நான் கேட்பேன், ஐ லிசன். ஒரு சர்வீஸில் இருக்கிறது ஒரு 5-6 பேர் இருக்கும் மொத்தம், ரிட்டையர் ஆனது ஒரு 10 பேர் இருப்பாங்க. ரிட்டையர் ஆன ஆஃபீஸர்ஸ் நவ்டேஸ் தி டோன்ட் ஸ்பீக். சர்வீஸில் இருக்க அந்த 5-6 பேரில் ஒரு 3 பேர் பேசினாங்க.
என்னென்ன பேசினாங்க?
இந்த அதிகாரிலாம் வந்தார், அவர் வீட்டில் 2 சமயக்காரங்க இருக்கு நீ சொல்லியிருக்கியா? இல்லையா சார், இல்லை ஒருத்தர் தான் இருக்கார். ஏன்பா நீ அவரை கத்தி எடுத்து வயிற்றுல குத்துனியா? ஐயா நெஞ்சில் தாங்கயா குத்துனேன், அதான் இது. ஒரு கூக்கு தான் இருக்கான். நம்ம 24 நம்ம வந்து எல்லாருக்கும் 8 hours டியூட்டி, நம்ம 8 hours டியூட்டி பார்க்குறோம், 12 hours, 13 hours, 14 hours பார்க்குறோம். இந்த செலவு கூட நமக்கு இல்லைன்னா சரி. ஹோம் கார்டுன்னு ஒரு போஸ்ட் இருக்கு தெரியுமா, டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் டிராஃபிக் பிளானிங் செல், மாடர்னைசேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன், கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், இதெல்லாம் ஐபிஎஸ் பதவிக்கு போய் எங்கே உட்காருங்க. 8 மணி நேரம் இல்லை, 4 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போங்க. அப்புறம் இது போக தமிழ்நாடு காகித ஆலை, TNPL, இது போக தமிழ்நாடு அரசு நிறுவனத்து அரசுக்கு சொந்தமான காகித ஆலைகள் இருக்கின்றன, இப்போ தான் இது போடுறதுன்னு நிறுத்திட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லாம் முன்னாடி ஐபிஎஸ் போட்டுட்டு தான், ஞாபகம் இருக்கா, விஜிலன்ஸ் ஆஃபீஸ்ன்னு ஒரு முன்னாள் டிஜிபி திரு ஜாங்கிட் அவர்கள் போக்குவரத்து கழகத்திலிருந்து தான் ஓய்வு பெற்றார். இது இருக்கவே இருக்கிறது மண்டப முகாம், அவங்களுக்கு 8 hours கூட வரும், 1 hour கூட டியூட்டி கிடையாது. அங்கே வேலை பார்த்த அதிகாரிகிட்ட போய் பார்த்து பேசுனேன்னு சொன்னல, இங்கே இருக்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெலாம் நான் வந்து பாடம் சொல்லி கொடுத்துருந்தேன், ஒரு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவர் சொன்னது. அது மாதிரி போய் வார்த்தையார பாடாடுங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்கிற நீங்கள் ஏன் சார் லாண்ட் ஆர்டர் பதவிக்கு தான் வருவேன்னு இவங்கால பிடிக்கிறீங்க, அவங்கால பிடிக்கிறீங்க, போய் கெஞ்சுறீங்க, சுயமரியாதை எடுத்து இழந்து காலில் விழுறீங்க, அப்படியாரு உங்களை கஷ்டப்பட்டு வேலை செய்ய சொன்னது. 12 மணி நேரம் சின்னொன்று, 12 மணி நேரம் டியூட்டி, 12 மணி நேரம் டியூட்டின்னு இவர்கள் சொல்கிறார்கள், உள்ளபடி வருத்தமாக இருக்குது. கோயம்பேடு மார்க்கெட்டில் காலைல 3 மணிக்கு மூட்டை தூக்குறேன், அந்த மாதிரி மூட்டை தூக்குறீங்க, என்ன வேலை? ஒரு ஐஜி லெவல் ஆஃபீஸருங்க, என்ன ஒரு ஐஜி லெவல் ஆஃபீஸருக்கு என்ன வேலை? ஒரு லாண்ட் ஆர்டரையே பார்க்குறாருன்னு வச்சுக்கோம், என்ன வேலை சொல்லுங்கள் சார் ஃபெலிக்ஸ், ஹி இஸ் தி கமிஷனர் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டின்னு வச்சுங்க, என்ன வேலை சொல்லுங்கள்?
அதிகபட்சமாக என்ன, தன்னோட சப்பார்டினேட்ஸ் கூட மீட்டிங் போட்டு என்னென்ன நடக்குது அவ்வளோ
தானே, இது 12 மணி நேரம் செய்ய முடியாதா? உங்கள் எங்கே உட்காந்துருப்பீங்க நீங்கள், ஏசி ரூமில் தானே, வாசல் வெல் ஃபர்னிஷ்ட்
வித் ஆல் தி அமினிட்டிஸ்,
ஆல் அமினிட்டிஸ், ஆல் பெர்க்யூசிட்ஸ், ஆல் பேராஃபினாலியா, வெஹிக்கிள்ஸ் அண்டு இவ்வளவும் தருது, என்ன கஷ்டம் உங்களுக்கு? இங்கே இந்த கேப் ஓட்டுறோம் பார்த்துருக்கீங்களா? இப்போது கேபில் தானே அடிக்கடி நான் வந்துட்டு இருப்பேன், கேப் ஓட்டுறது பார்த்துட்டு எவ்வளோ நேரம் ஓட்டுவேன் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தட்டே பேசுவேன் நான், எந்த கேபுக்காரம் இருந்தாலும் பேசுவேன், எந்த ஒரு சொந்த ஊர் சொந்தக்கார வாடகைக்காரர் இதெல்லாம் பேசுவேன். 14-15 மணி நேரம் ஓட்டுறவங்களாம் எனக்கு தெரியுங்க, போய் சொல்லுவான், அப்படியே பார்க்குறது எனக்கு பாவமாக இருக்கும், அழுக்கும் குறுக்கமாக இருப்பான். என்னங்க வீட்டுக்கு போகிற, என்னையா வீட்டுக்கு போகல அப்படின்னு கேட்டேன், இல்லை சார் நேற்று நைட்டு 11 மணி வரைக்கும் ஓட்டினேன், ஏர்போர்ட்டுக்கு ட்ராப்புக்கு போனேன் சவாரிக்கு, அங்கேயே படுத்து தூங்கிட்டு பல்லு வலிக்கிட்டு கிளம்பி காலைல திருப்பி வண்டி ஓட்டுறேன் அப்படின்னும். அவன் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வேலை செய்கிறான். எதுக்கு? வண்டிக்கு டியூ கட்டணும்.
வண்டி டியூ கட்டணும், அதுக்கப்புறம் தனக்கு கொஞ்சம் சம்பளம் வேணும்.
சம்பளம் வேணும், பெட்ரோல் டீசல் எல்லாம் போக எனக்கு கையில் கொஞ்சம் நிற்கணும். அந்த மாதிரி ஏதாவது கஷ்டப்படுறீங்களா சார் நீங்கள்? நான் 12 மணி நேரம் டியூட்டி, 12 மணி நேரம் டியூட்டி நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என்ன 12 மணி நேரம் டியூட்டி அப்படி பார்க்குறீங்க? சரிங்க, மற்றவர்கள் இது போல் வேலை செய்வது இல்லையா? தனியார் நிறுவனங்களை வேலை செய்வது இல்லையா? கான்ஸ்டபிள் வேலை செய்வது இல்லையாங்க? என்ன அப்படி உங்களுக்கு கஷ்டமான வேலை? நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த 12 மணி நேரம் டியூட்டி பார்க்குறேன் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு, ரெசிடென்ஷியல் டொமஸ்டிக் அசிஸ்டன்ட்னு மாதம் மாதம் 12,000 ரூபா கொடுக்குறானே, அந்த 12,000 வவுச்சர் நீங்கள் சப்மிட் பண்ணீங்களா, அது ஃப்ராடுத்தனமா இல்லையா? இது ஃப்ராடுத்தனமா இல்லையா? என்ன பேசுகிறாங்கன்னா அதிகாரிகள்லாம், என்ன சவுக்கு வந்து சங்கர் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டாரு, நம்ம டிபார்ட்மெண்ட் அவர், நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி எப்படி பேசுகிறாரு? அவர் ஐஏஎஸ்ல இப்படி பண்ணுறாங்க, ஜுடிஷியரில் இப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் அதெல்லாம் பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் இதே சொன்னேன். நான் எங்கள் தான் ஜட்ஜ் பற்றி ஒருத்தரை பற்றி தான் பேசியிருக்கேன், மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஃபைன், நானும் ஒரு தனி மனிதன் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன பத்திரிகாரன்னு சொல்லிக்கிறது இல்லை, இல்லை போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிக்கிறது இல்லை, நான் ஒரு டேக்ஸ் பேயிங் சிட்டிசன். என்னோடய ரோல் இதுதான், ஒரு டேக்ஸ் பேயிங் சிட்டிசனாக அத்தனை பப்ளிக் சர்வீஸையும் கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்குன்னு நான்
நம்புகிறேன். கண்டிப்பாக
கேட்பேன், ஓகேவா? ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச லிமிட்டட் ரிசோர்ஸஸில் எங்கே தவறு நடக்குது நான் கேட்டு போடுறேன். இந்த உயர் உயர் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க, சங்கர் ஐஏஎஸ்ஸை கேட்குறதில்ல, ஜட்ஜஸை கேட்குறதில்ல. நீங்கள் தான் ஐபிஎஸ் ஆச்சு, எந்த ஜட்ஜு தப்பு வேலை பண்ணுறான்னு எடுத்து என்கிட்ட கொடுங்க, எழுதலாம் கேளுங்க.
கரெக்ட்,
இதெல்லாம் எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. எந்த ஜட்ஜு திருப்பதிக்கு ஆஃபீஸ்காரை எடுத்துக்கிட்டு சொந்தக்காரனெல்லாம் கூட்டிகிட்டு திருப்பதிக்கு விஐபி தரிசனம் வாரம் வாரம் போகிறாரு? எந்த ஜட்ஜோட சொந்தக்காரங்க வீட்டில், சொந்தக்காரங்க வீட்டிலலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை வச்சுருக்காங்க. இப்போது அதை விசாரிச்சுட்டு வர்றேன். இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியோட மனைவி ஒரு சாடிஸ்ட் போல் பிஹேவ் பண்ணி கொண்டு வீட்டில் இருக்கிற ஓஎஸ் எல்லாம் கண்ணீர் விட வைக்கிறார் என்று நேற்று தான் தகவல் வந்தது. பேர் தெரியும், விசாரிக்காமல் நம்ம
கரெக்ட்
டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. என்னங்க அப்படி பண்ணுவான்னு கேட்டால், ஒய்ஃபு சாடிஸ்ட் தான், பாத்திரத்தை கழுவிட்டு வந்து வச்சோடனே திருப்பி போய் அந்த பாத்திரத்தை கழுவுது பாரு டாக்டருக்கு அப்படின்னு வாங்கலாம், கழுவிட்டு வந்து வச்சா இன்னொரு பாத்திரத்தில் டாக்டர் இருக்குன்னு பண்ணுவாங்களாம். பல பேர் அழுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க. இது நான் எடுக்கிறேன், நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் சார். உங்களோட நெட்ஒர்க்கு தமிழகம் முழுக்க இருக்கிறது. ஐஏஎஸ் அதிகாரி மேலே வந்து எனக்கு என்ன, நான் அவர்களோடு வர்த்தகம் செய்கிறேன்னா, இல்லை உறவு இருக்கா? எடுத்து எழுதுங்க, எடுத்து கொடுங்க. எந்த ஐஏஎஸ் அதிகாரி எந்த கிளப்பில் என்ன வேலை பார்க்குறான்ட்டு எடுத்து அனுப்புங்க. எந்த ஐஏஎஸ் அதிகாரி இன்பச் சுற்றுலா போகிறார் என்று கணக்கு எடுத்து கொடுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு இங்கே சென்னை நகரின் முக்கியமான கிளப்புகள், நட்சத்திர விடுதிகள், இங்கெல்லாம் நீங்கள் நைட்டு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே வீக்கெண்டில் சர்வேலன்ஸ் போட்டிங்கனாலே பாதி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துடுவாங்க. என்னால் சர்வேலன்ஸ் போட்டு அதை எடுக்கிறதுக்கு எனக்கு எப்போ ரிசோர்ஸஸ் இல்லை. போட்டு எடுத்து கொடுங்க, நான் என்ன எழுத மாட்டேன். நான் சொல்கிறேன், சங்கர் என்ன நம்ம டிபார்ட்மெண்ட், நம்ம டிபார்ட்மெண்ட்னா ஃபஸ்ட் ஐ ஹவ் டு செட் மை ஹவுஸ் இன் ஆர்டர். ஊரில் இருக்கவனை பார்த்து கேள்வி கேட்க முன்னாடி, ஏன்னா நான் இன்னும் டிபார்ட்மெண்ட் தானே சொல்லிக்கிறேன்.
அப்படி நீங்கள் பெருமையாக சொல்கிற சங்கரை வந்து ஃப்ரீயாக விடலையே, அவரை வந்து மறுபடியும் வேலையை விட்டு அனுப்பணும், கம்ப்ளீட்டாக டெர்மினேட் பண்ணணும். இப்படி நீங்கள் வந்து
சங்கர் நம்ம டிபார்ட்மெண்ட்டு, நம்ம டிபார்ட்மெண்ட்டு, நம்ம டிபார்ட்மெண்ட்டு. இந்த நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சங்கருக்கு குறைந்தது ஒரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கேட்க கொடுத்தீங்களா நீங்க? இன்னைக்கு உங்களை ஆடலிய நோன்றானவனே சங்கர் நம்ம டிபார்ட்மெண்ட்டா தெரியுது. இந்த நம்ம டிபார்ட்மெண்ட் சங்கரை தூக்கி போட்டு துணி அவுத்துட்டு உதைக்கும் போது உங்களுக்கு தெரியல நம்ம டிபார்ட்மெண்ட் சங்கர்னு? இன்னைக்கு நீங்க வைக்கிற ஆடல்ல நீங்க அயோக்கியத்தனத்தில நான் பேச வேணும்னு உங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் இப்ப தெரியுதா? உங்களுக்கு எடுத்து கொடுங்க ஜுடிஷியரி பத்தி, எடுத்து கொடுங்க ஐஏஎஸ் பத்தி, எழுதுறேன். இன்னைக்கு சொசைட்டில எவனாவது ஒருத்தன் தாங்க பேசுறான், யாருங்க பேசுறா? நான் பேசுற மாதிரி யார் பேசுறா? நான் தப்பன்றேனா? அவ்வளோ பேர் சேர்ந்து எனக்கு கில்ட்டி ஃபீலிங் உருவாக்குறாங்க. நான் அயோக்கியத்தனம் பண்ற மாதிரி அயோக்கியத்தனம் பண்றா? இவன் இவன் வந்து கேள்வி கேட்கிறேன், நீ பண்ற தப்புன்ட்டு டிமாரலைஸ் பண்றாங்க. என்ன எழுதாத பேசாத எதுக்கு இதை பண்றேன்ட்டு? நானா வந்து ஃப்ராட் தனம் பண்ணிட்டு கவர்மெண்ட் காசு திருட்டி திங்கிறேன்? யோக்கியமா வாடுறேன் நான் இன்னைக்கு வரைக்கும். டிமாரலைஸ் பண்றாங்க. தெரிஞ்ச அதிகாரிகிட்ட இருந்து ஃபோன் இந்த பக்கம் மிரட்டல். 6 மாதமாக நான் என்னோடய ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பொலிட்டிக்கல், கம்யூனல், காஸ்டிஸ்ட், ரிலீஜியஸ் டெஃபமேட்ரி அண்ட் த்ரெட்டனிங் இப்படி செக்ரிகேட் பண்ணி தேவ் சென்ட் த லிஸ்ட் டு ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் ஃபார் இஸ் ஒப்பீனியன் டு ரிஜிஸ்டர் கிரிமினல் கேசஸ் அகேன்ஸ்ட் மீ. மேலப்பாளையத்தில் இந்த லெட்டர் பேடு கட்சி, தேவர் குரூப் லெட்டர் பேடு கட்சி ஒன்று போய் மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் they filed a complaint that I am instigating Tevas versus counters. எப்படி எடப்பாடி பழனிசாமியை சப்போர்ட் பண்ணுறதுனால நான் முக்குளத்தூருக்கும் கவுண்டர் சமூகத்துக்கும் இடையே
இல்லை, யாரையுமே சப்போர்ட் பண்ணுறதில்லையே தோழர். அதுதான் தோழர், இதில் வந்து ப்ராக்டிக்கல் வந்து இப்போ எடப்பாடியை நீங்கள் எதிர்க்காததா?
எடப்பாடி சிஎம் இருக்கும்போது நான் எடப்பாடி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கி அன்றைக்கி வாழ்க்கைன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் என்னை சந்தேகப்படுங்க. நியாயம் இருக்கு, சிஎம்மாக இருக்கான் போயதோ சலுகைக்காக இப்படி பேசுகிறான் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆட்சியில் இருக்கவங்கள தானே நான் எதிர்த்துட்டு இருக்கேன்.
ஆளுமை ஆளுமை போட்டு அந்த அட்டியாச்சு.
அம்மா அப்பா இல்லையா? ஏங்க இன்னும் சொல்ல போனாலும் ட்விட்டரில் பழனின்னு தாங்க எழுதுவேன் நான் சிஎம்மாக இருக்கும்போது. ஓகேங்களா? இதில் இன்னைக்கு என் மீது குற்றம் சுமத்துறவன் எவன் வந்து சர்வீஸ் இருக்கு இவர் ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி எடுத்தது? இன்றைக்கி திமுக ஆட்சியில் வந்து என்ன நூல் பிடிச்ச மாதிரி ஒரு 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 ஊழலே இல்லாத உத்தம ஆட்சியை நடத்திட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட்டு. ஏமா பேசுகிறாங்க இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து? ஒருத்தன் பேசுகிறாங்கண்ணா? ஆ, இதெல்லாம் கேள்வி கேட்டால் இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் கேட்டிங்கன்னா, என்னுடைய எதிரிகள் அனைவரும் கைகோர்த்து கொண்டுள்ளார். ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் காம்பினேஷன். பிஜேபி, நாம் தமிழர், டிஎம்கே, ஏடிஎம்கேல ஓபிஎஸ் குரூப் இருக்கிறதுல இப்போ அக்ரஸிவாக உக்கிரமாக சுற்றிட்டு இருக்கிறது யாருன்னா ஓபிஎஸ் குரூப். என்னென்னா அவங்கள காலி பண்ணது எடப்பாடி. ஏன் மேலே போயிடறானுங்க? இவன் தான் நம்ம கட்சி நமக்கு ஆகிடும். டெய் அஞ்சு வருஷமாக ஒருங்கிணைப்பாளராக இருந்து உன் பின்னாடி ஒருத்தன் கூட இல்லைன்னா அவமானம்டா உங்களுக்கு. அவங்கெல்லாம் விட்டாங்க, எடப்பாடியை விட்டுட்டாங்க. இவ்வளோ பொதுக்குழு உறுப்பினரை துட்டு கொடுத்தோ ஏதோ பண்ணி தூக்கி பாகையில் போட்டுட்டு அந்தாலும் கம்முன்னு உட்காந்துருக்காரு. அவரை விட்டுட்டாங்க, இவன் தான் காரணம். நானா சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன் பொதுக்குழு தடை விதிக்க கூடாதுன்னு? யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்படி எல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்னோட ட்விட்டர் பக்கம் முடக்கப்பட்டதுனால கொண்டாடுகிறார்கள். நீங்கள் சொன்னீங்க சவுக்கு இணையதளம் மூலம் தான் நான் உங்களுக்கு அறிமுகம்னு. 2009-10 ட்விட்டரில் எழுதிட்டு இருந்தேன். அப்போ செயல்படல? யூடியூப்பில் இன்றைக்கி வந்தது தானுங்க?
ஆமாம்,
அப்போதும் செயல்பட்டு கொண்டு தானே இருந்தேன். யூடியூப்பில் வரதுனால வெளியில் போன 4 பேர் அடையாளம் தெரியுது. இல்லாமல் நான் இன்னொன்று இந்த அடையாளமும் தெரியாமல் நான் சவுக்கு எழுதி கொண்டு வந்தபோது சந்தோஷமாக தான் இருந்தேன். என்னென்னா எந்த அரசியல்வாதி அல்லது அதிகாரியை பற்றி நான் கற்றெழுதுனா அவர் வீட்டு உள்ளே போய் நின்றுட்டு நியூஸ் எடுப்பேன். இது மாதிரி பண்ணியிருக்கேன் நான், தெரியாது எனக்கு யாருக்கும். கையில் எப்போ கேமரா வச்சுருப்பேன், எவனோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் சொல்லிட்டு பாயில் 50 ரூபா வச்சவன்லாம் இருக்கும், நல்லா எடுப்பான் யாருன்னு தெரியாது அவனுக்கு. கையில் இப்படி பெரிய இது எஸ்எல்ஆர் வச்சுருப்பேன், கையில் இருந்தேன்னு தம்பி நல்லா எடுப்பா அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்கள பற்றியே வச்சு சாந்துவேன். அது பிரைவசி போச்சு. அப்பவும் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த யூடியூப் போகுது, ட்விட்டர் போகுது, இப்போ ட்விட்டரில் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ட்விட்டர் கணக்கு போச்சுன்னா இன்னொன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் கணக்கு வச்சுருக்கேன், ஆக்டிவாக இல்லை. சின்ன பசங்க பூரா இன்ஸ்டாகிராமில் தான் இருக்குதா சொல்கிறாங்க, அதுக்கு போகிறேன். இப்போ இந்த ட்விட்டருக்கு இணையாக மாஸ்டர்டான்னு சொல்லிவிட்டு இன்னொரு தளம் இருக்குது, அதுக்கு போகிறேன். எதுவுமே இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துண்டு நோட்டீஸ் போட்டு வீதி வீதியாக கொடுக்குறேன். எந்தெந்த இது எங்கன்னா துண்டு நோட்டீஸ் போட்டு எல்லா இடத்துலையும் கொடுக்க வேணாம். டிஜிபி ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் போயிட்டு இந்த வெள்ளை கட்டடத்தில் இருக்கக்கூடிய இத்தனை அதிகாரிகள் வீட்டில் இந்தந்த அதிகாரி வீட்டில் இத்தனை ஆடல் இருக்கான்னு அங்கே போய் நோட்டீஸ் கொடுக்குறேன். ஏஆர் பேரக்ஸ் இருக்குது புதுப்பேட்டையில், ஏஆர் பேரக்ஸ் இருக்குது புதுப்பேட்டில் போய் கான்ஸ்டபிள்ட்டு கொடுக்குறேன். இன்றைக்கி அவர்கள் சொல்கிறார்களே இன்றைக்கி வந்தது சங்கர முடக்கொடுக்கணும்னு, தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய காவலர்கள் எனக்கு தகவல்களை எடுத்து கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். அண்ணே இந்த எஸ்பி குழந்தை வளர்க்குறதுக்கு 4 ஏட்டம் இருக்கிறாங்க வீட்டில், அண்ணே நம்பர்லாம் அனுப்பிட்டுமாண்ணே அப்படின்னா, யோ யோ வேலையா இரியா எல்லாத்தையும் பண்ண முடியாது. அண்ணே இந்த எஸ்பி ஒய்ஃபு நேற்று கடைக்கு போய் பட்டுப்படை வாங்கிட்டு காசு கொடுக்காமல் வந்துருச்சுதான். இன்னைக்கு இந்த கான்ஸ்டபிள்ஸ் பூரா வந்து தே ஜஸ்ட் லவ் மீ. அவங்களுக்கு என்னென்னா இந்த அதிகாரியை நம்மளை எப்படி திட்டுறானுங்க. ஒருத்தன் உட்காந்துட்டு இந்த அதிகாரி கண்ணில் விரல விட்டு ஆடுறாங்கன்ட்டு எனக்கு தகவல்கள் வருது. இவர்கள் கொடுக்குற தகவலை நான் எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா சொல்லுங்கள் ஃபிலிக்ஸ், நிறுத்திக்கிறேன்.
இல்லை கேப்பா, என்னென்னா இது நம்மளை சந்திக்க வந்தார் ஒருத்தர், ஒரு நண்பர் அமெரிக்காவிலேருந்து வந்தார்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் ஒரு பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்ல படித்தவர், சமூக அக்கறை கொண்டவர். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் காசு வாங்கி தானே சார் தொடர் பேசுகிறீங்க அப்படின்றாரு.
அவர் பேசுகிறது ஆமாம், என்ன நீங்கள் நம்பவே முடியல, நீங்கள் என்ன காசு வாங்காமல் எதுக்கு பண்ணுறீங்க, ஒய் ஆர் யூ டூயிங் திஸ். எனக்கும் புரியல எதுக்குங்க காசு வாங்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன். இல்லை காசு வாங்கணும் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, எதுக்கும் நீங்கள் காசு வாங்க பண்ணுறீங்கன்னா, இல்லைங்க இதுக்கு எதுக்கு காசு அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை அது
இல்லை, பல பேருக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கு தோழர். இவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட காசை வாங்கிட்டு பல லட்சங்களை வாங்கிட்டு இவருக்காக பேசுகிறாரு, இவங்கள்ட்ட இருந்து பல லட்சங்களை வாங்கிட்டு இவங்களுக்காக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அவர் நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குல்ல.
அது
அது உங்களுக்கு மட்டும் இல்லை, பல நேரங்களில் எல்லா செய்தி ஊடகங்களுக்கும் அது மேலே என்கிட்ட ஒருத்தன் கேட்டேன், நீங்கள் காசு வாங்கி தானே நியூஸ் போடுறீங்க அப்படின்ட்டு, அதை மட்டும் ப்ரூவ் பண்ணு அப்படியே உன் சேனலில் உன் பேரில் எழுதி வச்சுட்டு போகிறேன்னு சொன்னேன் நான்.
நான் தொடக்கத்தில் வந்து நான் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஆரம்பத்தில் நான் பதில் சொல்லி கொண்டிருந்தது உண்மை. 2009, 2010, 2011 நான் இந்த திமுக கழக ஊப்பிகளால் நான் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டேன். ஏன்னா நான் அக்ரஸிவாக இருப்பேன்.
ஆமாம்,
என்ன அட்ரஸ் பண்ணிட்டு நீ எப்படி பண்ணீங்களே பாரு என்ன ஆகிறேன்னு சொல்லிட்டு அக்ரஸிவாக இருப்பேன். அப்போது இவன் கண்டிப்பாக அதிமுகலேருந்து காசு வாங்கிக்கிட்டு தான் இவன் பண்ணுறான் அப்படின்னு இருந்தாங்க. அந்த அம்மா இப்படி கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் காசு கொடுத்துருந்துச்சுன்னா அந்த அம்மா எங்கே ஆட்சியே இழந்திருக்காது. அவங்க கட்சிக்காரன் அந்த அம்மா பார்க்கும்போது அந்த அம்மா என்ன கூப்பிட்டு காசு கொடுக்குதான். அப்புறம் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவன் கண்டிப்பாக காசு வாங்கிட்டு தான் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஆரம்பத்தில் அவங்களுக்குலாம் விளக்கம் கொடுத்துட்றேன், ரொம்ப சீரியஸாக இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, எப்படிங்க நான் இதுக்காக தான் எழுதுறேன் தப்பு அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆகிட்டு தான் நீ பேசுகிற தெரியாது அப்படின்னு. அப்புறம் நான் பார்த்தேன்
எத்தனை
பேருக்கு விளக்கம் கொடுப்பீங்க சோஷியல் மீடியாவில், கீழே யூடியூப்பில் கமெண்ட் போடுறவனோ, ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறவனோ, ட்விட்டரில் கீழே வந்து கமெண்ட் போடுறவனுக்கோ சங்கர் யார், சவுக்கு சங்கர் வரலாறு என்ன, அவன் எத்தனை வருஷமாக இதில் இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்றது தெரியாது. இன்றைக்கி ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது சவுக்குன்னு ஒருத்தன் இருக்கான், இன்றைக்கி யார் மோடியை திட்டுறான், மோடியை திட்டினவுடனே இவன் திமுக கை கீழே வந்து அவன் எளிதாக எழுதிட்டு போயிடுவான். அவனுக்கு போய் பாஸ் நான் திமுக கை கூலி இல்லை 2009 நான் திமுக எடுத்தேன்னு அவனுக்கு விளக்கம் கொடுக்குறேன். கீழே வந்து புழுவுறான் எத்தனை பேருக்கு போய்டுறது. ஒரு ஸ்டேஜில் நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னா காசு வாங்கிட்டு எழுதுறியா, ஆமாம், இல்லை நீ அவனுக்கு ஆதரவாக எழுதுற, ஆமாம், இல்லை நீ இந்த ஜாதிக்கு சப்போர்ட்டாக எழுதுற, ஆமாம், இந்த ஜாதி மேலே வன்மத்தோடு எழுதுற, ஆமாம், கடைசியாக என்னென்னா நீ என்ன வேணாலும் என்னை பற்றி நினச்சிக்க, அதை பற்றி எனக்கு என்ன கவலை
இல்லை.
உனக்கு ஏன் நான் பதில் சொல்லணும், ஐ எம் கிவிங் நியூஸ் ட்விட்டரில், ஐ எம் பிரேக்கிங் நியூஸ், பிடிச்சிருந்தா பாரு, பிடிக்கலன்னா கடந்து போ, இன்னும் அதை பார்க்கும்போது உனக்கு வெறுப்பாக இருந்துச்சுன்னா பிளாக் பண்ணிட்டு போ. வேற என்ன பண்ண முடியும், பொதுவெளி பஸ் இது என்ன, இன்னும் அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் கருத்து சுதந்திரம் இருக்குது, அதையும் காலி பண்ணுறது தான் ட்விட்டர் காலி பண்ணுறாங்க, ஓகேவா இருக்குது. நான் எதுக்கு வந்து என்ன உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும், ஃபெலிக்ஸ் யூ டெல் மீ
கரெக்ட், யூ நீட்
நாட் எதுக்கு ப்ரூவ் பண்ணும். நான் ரொம்ப உறுதியாக நான் நம்புவது ஊரில் அத்தனை பேரை ஏமாற்றிலாம் என்ன நான் ஏமாற்றிக்க முடியாது நான் நம்புகிறேன்.
கரெக்ட்,
நான் இதை ஃப்ளாண்ட் பண்ணுறதுக்காக எதுக்காக சொல்ல, நான் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் ஒரே தத்துவம் இதுதான்.
என்ன நம்மளை நம்ம ஏமாற்றிக்க முடியாது
கடவுளை,
எவ்வளோ நல்ல வயசானாலும்
போடலாம், என்ன வேணாலும் போடலாம், எனக்கு நான் லாங் பேக்கை நான் சொல்லியிருக்கேன், இங்கே உங்கள் நேரத்தில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். லாங் பேக்கை அவர் இறந்து போயிட்டார், லீகல் அட்வைசர் ஒருத்தர், அவர் கே வெங்கட்ராமன், அவர் தான் கூப்பிட்டு அப்போது நான் சொன்னேன்ல ரொம்ப முறுக்கா தீக்க கீக்கன்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருப்பேன் ஆஃபீஸில், ஆயுத பூஜை கொண்டாடினாங்கன்னா அது எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸில் இப்படிலாம் போய் வம்புழுப்பேன் நாங்கள். அப்போ தான் அவர் கூப்பிட்டு என்ன பண்ணி வந்து பெரியர் கட்சியானே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா, சரி உங்கள் டிஎஸ்பி இருக்காரு நான் இருக்கேன், எங்கள் உங்கள் டிஎஸ்பிக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, நீ இந்த பேனாவை கரெக்டாக அதே யூனிபால் பேனர் தான் போ, இந்த பேனாவை நீங்கள் இருந்து எடுத்துகிட்டு போய்ட்ற, யூனிபாலில் பைலட் அது, இந்த பேனாவை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்றேன், எனக்கும் தெரியாது உங்கள் டிஎஸ்பிக்கும் தெரியாது, உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு கேட்டார். இது என்ன சார் கேள்வி, எனக்கு தெரியும் சார் அப்படின்னேன். அதான்ப்பா கடவுள் அப்படின்னாரு. அந்த கடவுளை நான் எப்பவும் ஃபாலோ பண்ணுறேன் சார், இந்த பொம்மை வச்சு கும்பிட்றது பிடிக்காது சார் அப்படின்னு அவர் பிராமின்னு சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டாரு. ஐ வாஸ் வெரி யங், ஐ வாஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி அரவுண்டு 19 அட் த டைம், 19 or 20. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன். அது சொன்ன உடனே திஸ் இஸ் லைஃப் பிரின்சிபிள்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே வாழ்க்கையில் உயரிய தத்துவங்கள் எதுவும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, தட்ஸ் ஆல், அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரின்சிப்பிளில் நான் வாழும்போது எவனோட கருத்தை பற்றி எனக்கு என்ன கவலை,
கரெக்ட்
நினச்சிக்க, எதுக்கு நான் உனக்கு விளக்கம் கொடுக்கணும், பிடிக்கலன்னா கடந்து போயா
இல்லைனா பிளாக் பண்ணிட்டு போ,
ஓ போயிட்டே இரு. இந்த ஜெயகாந்தன், ஜெயகாந்தன் போட எவ்வளோ எனக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு,
எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அது வெளில சொல்லக்கூடாது, ஏன்னா பாஸ்வேர்டு
ஒவ்வொருத்தராக வந்து கேட்குறாங்க ஜெயகாந்தன்ட்ட, நீங்கள் இந்த உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் அதெல்லாம் கொடுங்கன்னு. அன்இமேஜினபிள் மணி கொடுக்க முடியாது. மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு கதைக்கு 25,000 அதிகபட்ச பணம், சந்திரபாபு கேம் வித் அன் ஆஃபர் 50,000 டபுள், முடியாது. எவ்வளோனா ஏவி மேய்ப்பு செட்டியார் முடியாது. சரி என்ன நானே எடுக்கிற படம் எடுத்து கோட் அவார்ட், இட் ஒன் நேஷனல் அவார்ட்ஸ், ஓகேவா, சுஜாதா காம்ப்ரமைஸ் செதுக்கிட்டானுங்க அவரை, ஓகேவா. அது மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரின்சிபலோடு வாழ்கிறேன், நான் எனக்கு சரியான பட்டதை எழுதுகிறேன். ஃபிலிக்ஸ் ஆன் அன் ஆவரேஜ் ஐ அட்டெண்டு 100 to 150 கால்ஸ் பர் டே, ஐ மீட் சோர்சஸ் இன் பர்சன், ஐ கெட் இன்ஃபர்மேஷன் ஒரு வாட்ஸ்அப் ஒரு ஃபோன், ஐ டேக் நோட்ஸ், ஐ ரன் அரவுண்ட். சிம்பிளாக கேட்கலாம், நீ எதுக்கு இதை செய்கிற, பெரியார் சொன்னது தான் நான் சொல்லணும், வேற எவனும் ஜெயிலில் நான் செய்கிறேன். எனக்கு நான் தான் பெரிய ஹீரோ, நான் தான் பெருசாக செய்கிறேன் அப்படின்லாம் சொல்ல, யாராவது ஒருத்தர் இதை உண்மையாக பண்ணுறாங்கன்னு காட்டுங்க. ஒரே ஒரு மீடியா, அவர் ஒன் விசில் ப்ளோவர். என்னென்னா அவர்கள் செய்கிறதுக்கு அவருக்கு நோக்கம் இருக்கும், இன்டென்ஷன் இருக்கும், பட் தே ஒன்ட் ஹேவ் த ரிசோர்ஸஸ் அண்ட் நெட்ஒர்க் தட் ஐ ஹேவ். ஓகேவா? ஒன்று. இன்னொன்று, எனக்கு இதை விட வேறு எதுவும் தெரியாது.
கரெக்ட்.
ஐ எம் நாட் அ டெக்கி, ஐ எம் நாட் அ நியூக்ளியர் சயின்டிஸ்ட், ஐ எம் நாட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினேரியன். எனக்கு தான் தெரியும், எனக்கு இது பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வேலை எனக்கு இது தேடி ஸ்கேம்ஸை பிரேக் பண்ணுறது, ஒரு யாரும் எழுதாத விஷயத்தை சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஐ வாண்ட் டு பீட் ஆல் த ஜேர்னலிஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் பிரேக் நியூஸ் அகெட் ஆஃப்.
ஓகே.
ஐ ஃப்ராங்க்லி டெல் யூ, எனக்கு
என்னென்ன
ஹை ஹை, யூ ஒர்க் இன் டைம்ஸ் நவ், யூ ஒர்க் இன் ஹிந்து,
யூ
ஒர்க் இன் என் டிவி, பட் ஐ வில் பிரேக் த நியூஸ் அஹெட் ஆஃப் எவ்ரி ஒன். சவுக்கு பிரேக்ஸ் நியூஸ் ஃபர்ஸ்ட், தட்ஸ் ஆல். இது எனக்கு பிடிச்சிருக்கு, பண்ணுறேன். நான் இப்போ இந்த சவுக்கில் ட்விட்டரில் நியூஸ் பிரேக் பண்ணுறது எனக்கு துட்டு வருதா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ ரிலீஸ் திஸ், ஐ த்ரைவ் ஆன் திஸ். நான் அதை பண்ணிட்டுருப்பேன். இதை டிமாரலைஸ் பண்ணுறது தான் இப்போ இந்த அதிகாரிகள் இதை பண்ணிட்டுருக்காங்க. நான் கேட்குறேன், என்னையா ஒரு ரெண்டு வேலைக்காரனை கூப்பிட்டு வெளிலேருந்து வச்சேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த காரை ரெண்டு காரை பற்றி விட்டுட்டு போய் டெய்லி போய் ஸ்கூலுக்கு கொண்டு போய் நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன். கான்ஸ்டபுள் புள்ள படிக்கலையா? ஆட்டோ ஓட்டுறவங்க புள்ள படிக்கலையா? அவங்க பிள்ளையெல்லாம் போலீஸ் ஸ்கார்பியோ வண்டியிலேயா போய் இறங்குது? நீங்கள் மட்டும் ஏன் இதை பண்ணுறீங்க? உங்கள் சில்ட்ரனுக்கும் இது நல்லதில்லைன்னு சொன்னால் விழுந்து பொறான்றாங்க. இவனை ஏதாவது பண்ணணும், இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிற பதில் ஒன்று தான், என்ன பண்ண முடியுமோ பண்ணி பார்த்துக்கலாம்.
ரொம்ப ரொம்ப நன்றி தலைவர், தேங்க்யூ.